திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பெருகலாந்தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோரானந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. பொய்யுரை நூல் சில புகழும் தீ அமன் கையர்கள் பிணித்து முன் கடலகத்து இடும் வெய்ய கற்றோணியராய் மிதப்ப மேற்படு துய்ய சொல்லரசர்த்தாள் தொழுது போற்றுவாம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் மனம் உவந்து பணிந்து வணங்கி திருநாவுக்கரசு பெருமானின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு அருமையான முறையிலே தினந்தோறும் நம்மை சிவசிந்தனையிலே ஆழ்த்திக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்போது நாம் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பாடல்களில் உள்ள முப்பொருள் உண்மைகள், சைவ சித்தாந்த உண்மைகள், அதாவது பதியை பற்றியும் பசுவை பற்றி, பசுனா நாம தான், நம்மை பற்றியும், நாம் இறைவனை அடைய முடியாமல் எது நம்மை தடுக்கின்றதோ தடையாக இருக்கின்றதோ அந்த பாசத்தை பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டே வருகின்றோம். இன்று முதலாவதாக பதியை பற்றிய ஒரு பாடலை பார்த்துவிட்டு தொடர்ந்து சிந்தனைக்குள் செல்லலாம். 5ஆம் திருமுறையிலே 56வது பதிகம் மிக அழகாக முத்தினை என்று துவங்குகிறது. அதிலே இறைவனை முதலாகிய வித்தினை என்று சொல்லுகிறார். உலகுக்கு மூல காரணமாக இருப்பது சிவபெருமான் தான் என்பதை அழகாக அங்கே நமக்கு காட்டியுள்ளார். அடுத்து விளைவாய விகிர்தனை என்று சொல்லுகிறார். உலகில் எல்லாமாகவும் அவர் விரிந்து இருக்கின்றார், விரிந்து விளைந்து நிற்கின்றார் அப்படின்னு சொல்றார். அடுத்து விகிர்தன், ஒன்னுக்கொன்னு ஒவ்வாத போகமூர்த்தியாக யோகமூர்த்தியாக கோரமூர்த்தியாக இருக்கின்றார். எல்லாமே ஒன்னுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத வடிவங்கள். சொரூப நிலையில எப்படி இருக்கிறாரு, தடத்த நிலையில எப்படி இருக்காருங்கிறத நமக்கு அழகாக படம் பிடித்து அந்த ஒரு சொல்லிலேயே காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அத்தனை தொழ நீங்கும் நம் அல்லலே அப்படிங்கிறார். நமக்கு பார்க்கும்போது சாதாரணமா நோயினோ பிறவினோ அல்லல்னோ துன்பம்னோ வினைனோ இப்படி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பலவாறாக பொருள் கொள்ள வேண்டும் என்று நமக்கு உரை செய்த அன்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வினை அப்படிங்கிறது காரணம், துன்பம் அப்படிங்கிறது காரியம். வினையினால் வரக்கூடிய துன்பம் வந்து காரியம். ஆக இங்க அல்லல்ங்கிறது எதை குறிக்கிறது, துன்பத்தை குறிக்கிறது. அப்ப வினையின் காரணமாகிய துன்பம் நமக்கு நீங்கும் என்று, அதாவது பிராரத்தத்துல உள்ள கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு அந்த பாடலிலே பதியை பற்றி, பதியின் இலக்கணத்தை, பதியினுடைய இயல்பை நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளார் என்று கூறிக்கொண்டு, வினையை பற்றி நாம நேத்து கொஞ்சம் சிந்திச்சோம். மனத்தால் செய்யப்படும் வினைக்கு மாசிகம் அப்படின்னு பேரு, வாக்கால் செய்யப்படுகின்ற வினைக்கு வாசிகம் அப்படின்னு பேரு, காயத்தால் செய்யப்படுகின்ற வினைக்கு காயிகம் அப்படின்னு பேரு. அப்ப நம்ம முக்கரணங்களால் செய்கின்றோம் வினையை. அப்படி செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் திருமுறைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, பாடலா கொடுத்துட்டே பேருக்கு நாம இந்த சைவ சித்தாந்தம் படிச்சதுனால இந்தந்த இடத்துல சுவாமி நமக்கு இந்தந்த மாதிரி வழிகாட்டுகிறார் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். 4ஆம் திருமுறையிலே 63வது பதிகம், அதாவது அண்ணாமலை பதிகம், அதிலே மிக அழகாக சொல்கிறார். இறைவனே உன்னை அல்லால் யாது நான் நினைவிலேனே அப்படின்ட்டு. நினைவு அப்படிங்கிறது, நினைத்தல் அப்படிங்கிறது மனத்தோட தொழில். அப்ப இறைவனை தவிர, சிவபெருமானை தவிர நமக்கு சிந்திப்பதற்கு உலகிலே வேறு எதுவுமே இல்லை. மனதிலே எப்போதும் இமைப்பொழுதும் நீங்காமல் அவரைத்தான் நாம் நின்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து அதே பதிகத்துல, தொண்டனேன் உன்னை அல்லால் சொல்லுமா சொல்லேனே, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி அப்படின்னு நமது மணிவாசக பெருந்தகை இதைத்தான் சொல்வாரு. சிந்தனை செய்ய மனம் அமைத்தின்னு சொல்லி செப்ப நான் அமைத்தேன், அவரை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருப்பாரு. அதனால அதே கருத்தை இங்க சொல்லியிருக்காரு. அவரை பத்தி நம்ம பேசணுமே தவிர அதை தவிர நமக்கு பேச வர்றதுக்கு வேறு சொற்களே கிடையாது என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து, சிரத்தினால் வணங்கி ஏத்தி திருவடி மறப்பிலேனே. சிரம் அப்படிங்கிறது காயத்தை உடம்ப குறிக்குது. அப்போ நாம் அவரை வணங்கி ஏத்தி அதாவது பாடிக்கொண்டே இருந்தால் அந்த திருவடியை மறக்காமல் வணங்கி கொண்டு அதில் ஒரே வரியிலே எல்லாமே கொண்டாந்துருவார். வணங்கிங்கிறது காயத்தோடது, ஏத்துதல்ங்கிறது வாக்கோடது, மறப்பிலேங்கிறது மனதோடது. அப்போ இந்த மூணு வரிகளுமே அந்த பதிகத்துல வருது. இது மூணுமே நமக்கு முக்கரண வழிபாடு செய்தால் நமக்கு நன்மை பயக்கும், முக்கரணங்களால் நமக்கு துன்பம் வினை சேராது. வினை செஞ்சாதானே அப்புறம் துன்பம் வரும். அப்ப மாசிகம் வாசிகம் காயிகம் என்ற நிலையிலே நாம் செய்யக்கூடிய வினைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் முக்கரண வழிபாடு நமக்கு மிக மிக அவசியம் என்பதை மிக தெளிவாக அதிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். நேற்றும் நாம் சிந்தித்தோம். 11, பசுக்கள் பல, பாசம் 3, ஆணவம் கண்மம் மாயை. ஆணவத்தை பற்றி நாம் இருள்மல நிலை என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். நேற்று வினையை பற்றி சிவ தர்மோத்தரத்திலே சொன்னதுபடி சிந்தித்தோம். அதற்கு நாவுக்கரசு பெருந்தகை எங்கெல்லாம் வினையை பற்றி நமக்கு சொல்லி இருந்தார், எப்படி வினை வருகிறது, அதிலிருந்து நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கும் கருத்துக்களை நாம் நேற்று கண்டோம். அதன் பின்பாக அந்த வினை நாம் செய்யும் போது ஆகாமியமாக இருக்கும், அது தூலமாக தூல நிலை தூலமாக நம்ம செய்யும் போது ஆகாமியம், அது பின்பு சூக்கும நிலைக்கு செல்லும் போது அதற்கு சஞ்சிதம் என்று பெயர், அது பின்பு இன்ப துன்பங்களாய் வரும் பொழுது பிராரத்தம் என்று சொல்லப்படும். நேர இதுக்கு முந்தின பிறவியில செஞ்சதுதான் நமக்கு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த பிறவியில செஞ்சது இனி வரக்கூடிய பிறவிகள்ல தான் வரும் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. எந்தெந்த பிறவிகள்லயோ நம்ம செஞ்சதை இந்த ஆன்மா எந்த அளவு தாங்கும், இன்பத்தையும் தாங்க முடியணும் துன்பத்தையும் தாங்க முடியணும். அந்த ஆன்மாவோட பக்குவ நிலைக்கு தகுந்தாற் போல பல பிறவிகளில் நாம் செய்த இன்ப துன்ப அதாவது நல்வினை தீவினைகளை அதன் காரணமாக அவை நமக்கு புண்ணிய பாவங்களாக இருக்கின்றன அல்லவா, அதை நாம் அனுபவிக்கும் பொருட்டு இன்பமாகவும் துன்பமாகவும் இறைவன் பிராரத்த கர்மமாக நமக்கு வழங்குகின்றார் என்பது அதிலே பெறப்பட்டது. பிராரத்தம் என்பதுதான் ஊழ் என்று சொல்லப்படுகிறது. பொதுவா வினை விதி அப்படிலாம் நம்ம சொன்னாலும் ஊழ் அப்படின்னு சொல்றது பிராரத்த வினையத்தான் சொல்லுது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு உலகியல் பூர்வமான ஒரு சின்ன நிகழ்வு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று ஒரு சின்ன சிந்தனை. ஆகாமியம் ஆகாமியம் சஞ்சிதமாகி சஞ்சிதம் பிராரத்தமாக வருகிறது என்று நாம் பார்த்தோம். இது எப்படி என்றால், நம்ம வீட்டில் தண்ணீர் வருகிறது, அதை மேலே நீர் தொட்டிக்கு ஏத்துறோம், அது ஆகாமியம். அது அங்கே போய் இருக்கு இல்லையா, ஏறின தண்ணி அங்கே போய் இருக்குல்ல, அது சஞ்சிதம். அந்த ஏற்றின நீர் வந்து அந்த பைப் வழியாக குழாய்களின் வழியாக நாம் எங்கெங்கே அந்த நள்ளியை திறக்கின்றோமோ அங்கெல்லாம் வருகிறது, அது பிராரத்தம். அதை நாம் அனுபவித்து விட்டோம். எப்படி நாம் நீர் தொட்டியில் நீர் குறைந்தால் உடனே கீழே இருந்து நீரை மேலே தொட்டியில் நிரப்பி விடுகின்றோமோ அதுபோலத்தான் ஆகாமியமாக செய்ததெல்லாம் சஞ்சிதமாக இருந்து நமக்கு பிராரத்தமாக வந்து கழிந்து கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலே மீண்டும் ஆகாமியத்தை சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். அதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் நீர் தொட்டியை நிரப்பணும், ஆனால் வாழ்க்கையில ஆகாமியத்தை சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவா நம்ம மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 5 திருமுறையிலே அந்த நாம் சிந்தித்த அதே பதிகத்தில் மற்றும் ஒரு இடத்துல இறைவனை பற்றி சொல்லும் போது நிலையினான் என்று சொல்லுகின்றார். அவர் நிலை பெற்றவர், என்றும் இருப்பவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு பொருதுமே 9 திருமுறை நமக்கு சொல்லுது இல்லையா. அதனால் அவர் என்றும் இருப்பவர்ங்கிறத நிலையினான் என்று அந்த பதி இலக்கணத்தை நமக்கு காட்டி இருக்கின்றார். அப்படிப்பட்டவருடைய திருவடியை நாம் நினைந்து கொண்டே இருந்தோம் என்றால் நாமும் நம்முடைய ஆன்மாவும் நிலையாக இருக்கும். இந்த மாதிரி போக்குவரவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. அதான் நிலையினான் அடியே நினைந்து ஒய்மினை வடதடிங்கிற தலத்துக்கு பாடியிருக்காரு. அடுத்து அதே பதிகத்துல வள்ளலை புகழ துயர் வாடுமிங்கிற, புகழ்தல்ங்கிறது வாக்கோட செயல், நினைதல்ங்கிறது மனத்தோட செயல். கண்டரை தொழுது ஒய்ந்தன கைகளைங்கிற, கைங்கிறது இப்ப நம்ம உடம்பை சேர்ந்தது, அதனால மீண்டும் மனம் மொழி மெய்களால் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இதிலும் அதிகத்துக்கு அதிகம் அவர் சொல்லிட்டு தான் போறார். நாம் பிரித்து எடுத்து மனதிலே ஆக்கி கொள்ள வேண்டும், அது ஒண்ணுதான் நம்மளுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு ஓரளவுக்கு நாம் நேத்து வினையை பற்றி பார்த்தாயிற்று. ஆணவத்தை பார்த்தாச்சு, கண்மத்தை பார்த்தாச்சு. முதல்ல மூல கண்மம், அதன் பின்பாக அது தூல கண்மமாக மாறி அதன் பின்பாக அது சூக்கும கண்மம் ஆகுது. ஆனால் மூல கண்மம் என்றும் மாறாமலே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும். அதை தொடர்ந்து அந்த தானா வந்து அதெல்லாம் சேராது நமக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவா அவர் உணர்த்தி இருந்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வினை வந்து வல்வினை மெல்வினைன்னு இருக்கு, ஆனா எல்லாமே பலன் தரும் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். இப்ப மனதால் வாக்கால் செயலால் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னமே, அது எப்படி செய்யறோம் அப்படின்னா, மனத்தால் செய்யப்படும் வினைகள்லாம் அன்பும் அருளும் பொறுமையும் காரணமாக நினைக்கக்கூடிய நல்ல நினைவுகள். அன்புனால வரக்கூடிய நல்ல நினைவு, அருள்ங்கிற குணத்தால் வரக்கூடிய நல்ல நினைவு. பொறுமையா இருக்கணும், என்ன வந்தாலும் எனக்கு ஈசன் இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது அந்த மனதில் வந்து தவறான எண்ணங்களே வரவே வராது. அதை சொல்லியாச்சு. அதே சமயம் அழுக்காறு அவா வெகுளி, இதன் காரணமாக நினைக்கக்கூடிய தீய நினைவுகள் ரெண்டும் இருக்கு இல்லையா, நல்வினை இருக்கு தீவினை இருக்கு. அப்ப தீய எண்ணங்கள் எப்போ வரும்னா அழுக்காறு பொறாம, அப்புறம் அவா அப்படின்னா ஆசை, வெகுளினா கோவம். இந்த மூணுலையும் நம்ம தவறுபடும், இந்த மூணும் வரக்கூடாது. இந்த பொறாமையும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. நம் வினைக்கு ஏற்ப நமக்கு சுவாமி அளித்திருக்கின்றார், அது போதும் நமக்கு. இந்த அளவுலாத நாம் எப்போதுமே நமக்கு கீழாக இருப்பவர்களை கண்டுதான் நாம் நம்மை தேற்றிக் கொண்டே செல்ல வேண்டுமே தவிர, நம்மை விட மேலானவர்களை பார்த்து இவர்களெல்லாம் இப்படி வாழ்கிறார்களே என்று நாம் எந்த காலத்திலும் பொறாமைப்படவே கூடாது. அப்போ அழுக்காறு அவா வெகுளி காரணமாக தீய நினைவுகள் வரும். ஆக நல்ல நினைவுகளின் மூலமாக நல்வினையும், மனதால் தீய எண்ணங்களின் மூலமாக தீய வினைகளையும் நாம் செய்கின்றோம் மனத்தால் என்பது சொல்லப்பட்டது. அடுத்து வாக்கு அப்படின்னு சொல்லும்போது மேலே கூறிய அதே தான், அந்த நினைவுகளின் வழி சொல்லப்படக்கூடிய வாய்மை பாராட்டு. வாய்மைங்கிறது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், பாராட்டு, அடுத்தவங்களை பாராட்டி பேசணும். இன்சொல் உறுதி சொல், நல்ல உறுதி பயக்கக்கூடிய சொற்களை தான் பேசணும். திருமூல தேவ நாயனார் சொல்றாரு, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஒரு இறைவனுக்கு இலையை வச்சு வழிபடுங்க, வில்வ இலையை வச்சு வழிபடுங்க. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுங்க. இதெல்லாம் மூணு செய்ய முடியலையா அப்படின்னா, யாவருக்குமா பிறர்க்கு இன்னுரை தானே, இனிமையாக பேசுங்க அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் தேவ நாயனாரும். இனிய உழவாக இன்னாத கூறி கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, கனி இருக்கல யாராவது காய போய் எடுப்பாங்களா, அது மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு. ஆக உண்மை பாராட்டு இன்சொல் உறுதி சொல், இந்த நாலு சொற்கள் வந்ததுன்னா அது நல்வினை. பொய் குரளை கடுஞ்சொல் பயனில் சொல், இந்த நாலு சொற்களும் பேசணும்னா அது வந்து தீவினை, சரியா? அடுத்து காயத்தால எப்படி செய்யறோம் அப்படின்னா, நன்றி ஈகை இன்னா செய்யாமை புலால் உண்ணாமை. திருப்பியும் சொல்றேன், நன்றி ஈகை இன்னா செய்யாமை புலால் உண்ணாமை. இது எல்லாமே நற்செயல்கள், இது நல்வினை, புண்ணியமா மாறும். அதே சமயம் களவு கொலை கள் உண்டல் புலால் உண்டல், இதுனாலும் தீய செயல்கள். களவு கொலை கள் உண்டல் புலால் உண்டல், இதனாலும் தீய செயல்கள், அது தீவினை. அப்போ அறிந்தும் செய்கிறோம் அறியாமலும் செய்கிறோம், அறிஞ்சு செஞ்சா புத்தி பூர்வம், அறியாது செஞ்சா அபுத்தி பூர்வம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இப்போ சிலர் சொல்றாங்க அறியாம செஞ்சா அதெல்லாம் ஒன்றும் நமக்கு வினையா ஆகாது அப்படின்னு சில மதத்தவர்கள் சொல்றாங்க. ஆனா நல்வினையாயினும் தீவினையாயினும் அறியாம செஞ்சா அது வினையாகாதுங்கிறது பௌத்தத்தோட கொள்கை. ஆனா நமக்கு வள்ளுவர் தேவ நாயனார் அழகா சொல்லிட்டாரு, மறந்தும் பிறன் கேடு சூழற்க, நீ மறந்து கூட அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்காத, கேடு செய்யாத, கேடாக பேசாத. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு, அப்ப கண்டிப்பாக உனக்கு துன்பம் வந்துவிடும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காரு. ஆகையால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மனதிலே எடுத்துக்கொண்டு அது எப்படி செஞ்சாலும் நமக்கு அது வந்து பலனை தந்துவிடும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஓரளவுக்கு நம்ம வினையை பத்தி இப்ப சிந்திச்சு முடிச்சாச்சு. இப்போ அதாவது ஆணவம் கண்மத்தை பத்தி பார்த்தாச்சு, இப்போ மாயாமலத்தை பத்தி பார்க்கலாம். சரி, ஆணவம் கண்மம் அதற்கு பின்னால சொல்லப்படக்கூடியது, மூணாவதா சொல்லப்படுவது மாயை அப்படிங்கிறது. இது வந்து குடத்துக்கு மண்ணு மாதிரி உலகத்திற்கு முதற்காரணம். குடஞ்சிடணும்னா முதல்ல மண்ணு வேணும் இல்லையா, அது மாதிரி உலகத்துக்கு இது முதற்காரணம். சரி, உலகில் காணப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாயையுடைய காரியம்தான். அந்த காரியங்கள் பலவற்றையும் தனு கரண புவன போகம் என சைவ சித்தாந்தம் நாலா வகுத்து சொல்லுது. தனுனா பரு உடம்பு, கரணம் அப்படின்னா அந்த கரணங்கள், ஏன்னா அகக்கரணம் புறக்கரணம் இருக்கு அது வேற, அது தனுவிலே வந்துடும். கரணம் அப்படிங்கிறது அந்த கரணங்கள், கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது, அதாவது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாலு. அடுத்த புவனம் அப்படின்னா இந்த உடம்பு இது இந்த உடம்பை வச்சுதான் உயிரை இயக்குறாரு. இந்த உடம்பு இயங்கணும் இல்லையா, அது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. ஆன்மாவுக்கு தனுவை கொடுத்துட்டாரு, பரு உடம்பை கொடுத்துட்டாரு, அந்த கரணங்களை கொடுத்துட்டாரு. அப்புறம் அது உட்கார்ந்து இயங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுதான் புவனம். அதன் பின்பாக போகம் அப்படின்னா இந்த தனு கரணங்களை கொண்டு இன்ப துன்பங்களை நுகரக்கூடிய நுகர்ச்சி பொருள்கள் தான் போகம் என்று சொல்லப்படுகிறது. மாயை வந்து அதிசூக்ம பொருள், தனுகரண புவன போகங்கள் வந்து அதிதூல பொருட்கள். அதனால நேரே அதன் காரியமாக அது வராது. அதனால் தத்துவங்கள் அப்படிங்கிற முதல்கள், அதாவது மூலப்பொருட்கள், அதன் மூலமாக அதாவது அந்த மூலப்பொருட்களே முதல்ல மாயையில தோன்றுது. அதன் பின்பு அவற்றின் காரியமாகிய தனுகரண புவன போகங்கள்லாம் தோன்றுதுன்னு நமக்கு அதாவது தத்துவங்கள்ல இருந்துதான் நமக்கு தனுகரண புவன போகங்கள். அது நீங்க சைவ சித்தாந்தத்துல அழகாக படித்திருப்பீர்கள். 36 தத்துவங்களை பத்தி, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 என்பதை பற்றி எல்லாம் அழகாக படித்திருப்பீர்கள். அந்த மாயை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆணவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தூலம் சூக்குமம் அதிசூக்குமம்ங்கிற மூணு நிலையில இருக்கும். எப்படி அப்படின்னா, விஞ்ஞானகலருக்கு அதிசூக்குமமாகவும், பிரளயாகலருக்கு சூக்குமமாகவும், சகலருக்கு தூலமாகவும் இருக்கும். அதனால அதை வச்சு ஆன்மாக்களை நம்ம மூன்று வகையாக பிரிக்கின்றோம். அப்ப உயிர்கள் மூன்று வகையாக இருக்கிறதுனால அந்த தனுகரண புவன இல்லையா, அதுவும் வந்து ஒரே வகையா இருந்தா அதுகளுக்கு பயன்படாது. அவற்றும் அவையும் மூன்று வகையாகத்தான் இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் முதற் காரணம் எது, மாயை. அப்ப அந்த மாயையும் ஒரே வகையா இல்லாம அதுவும் மூணு கூறுகளாக இருக்கின்றது. அது என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அந்த பிரகிருதி மாயையே தான் மூல பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சுத்த மாயை அப்படிங்கிறது ஆணவத்தோடும் கண்மத்தோடும் கலவாமல் நிக்கக்கூடிய ஒரு பகுதி. அசுத்த மாயைங்கிறது ஆணவத்தோடும் கண்மத்தோடும் கலந்து நிற்கக்கூடிய பகுதி. பிரகிருதி மாயைங்கிறது அசுத்த மாயையில இருக்கக்கூடிய, அதுலேருந்து தோன்றக்கூடிய கலைங்கிற தத்துவத்தோட காரியமாக இருப்பது பிரகிருதி மாயை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சுத்த மாயையை வந்து நம்ம மாயைன்னு சொல்ல மாட்டோம், விந்து அப்படின்னு சொல்லுவோம். அதுடைய காரியங்கள்லாம் வைந்தவம்னு சொல்லப்படும். அசுத்த மாயையே தான் நம்ம மாயைன்னு சொல்றோம், அதோட காரியங்களுக்கு மாயேயம்ங்கிறது பெயர். அதுக்கு அடுத்தபடியே பிரகிருதி மாயையுடைய காரியங்களுக்கெல்லாம் பிராகிருதம்னு பேரு. அதனால அதிலிருந்து தோன்றக்கூடிய தத்துவங்கள்லாம் என்னது அப்படிங்கறதெல்லாம் நீங்க விரிவாக அந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்பதை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். எதிலே, சைவ சித்தாந்த நூல்களிலே எடுத்து பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்து இதோட தொடர்ச்சியாக நாம இன்று திருவருட் பயன்ல உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு அருளது நிலை என்பதிலே என்ன சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்த்து அதற்கு ஒப்பான அப்பர் சுவாமிகளின் பாடல்களையும் சிந்திக்கலாம். அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையலது போல் அப்படின்னு சொல்றார். அதாவது அருட்செல்வம் இருந்தால் பிற செல்வங்கள்லாம் தானா வரும் அப்படிங்கிறது அதோட குறிப்பு. நமக்கு தேவை அருள் தான், பொருளே கிடையாது. அருள் இருந்தா பொருள் தானாக வரும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அருள் கிடைச்சா பொருள் தானா கிடைச்சிரும். பெருக்க நுகர்வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் என்று அடுத்து சொல்லுகின்றனர். அதாவது உலக மக்கள் என்ன செய்யறோம், பொருளை ஈட்டுகின்றோம். அந்த ஈட்டிய பொருளை எவ்வாறு பெருக்குவது என்று யோசிக்கின்றோம். அதன் பின்பு அதை நுகர்கின்றோம். இதுக்கெல்லாமே நமக்கு சூரியன் துணையாக இருக்கிறது. வெளிச்சம் இல்லாட்டா நம்ம எதையுமே பண்ண முடியாது. அதுபோல திருவருள் வந்து உயிர்கள் செயலாற்றவும் அதுக்கு ஏற்ற பயனை அனுபவிக்கவும் துணையாக ஒளிமயமாக எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது. இந்த உணர்வு நமக்கு வரணும். அதற்கு அடுத்தபடியாக ஊனறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவைதான் அறியாது ஆறறிவார்தாம் என்று சொல்லுகின்றார். ஊன்கிறது உடம்பு, இந்த உடம்பு ஜடம், அது எதையுமே அறியாது. உயிர் அறிவு பொருள் தான், ஆனால் தானா அறியாது. உடம்பில் உள்ள கருவி கரணங்களோட துணை கொண்டு தான் அது அறிய முடியும். அதுவும் இறைவன் உணர்த்தினாதான் உணர முடியும். அதை இறைவன் அறிவித்தால் அது அறியும். திருவருள் தான் உயிர்களுக்கு அறிவித்தும் அறிந்தும் உதவி செய்கிறது என்பதை மிக அழகாக அதிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார். அடுத்து பாருங்க, பாலாளி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து அப்படிங்கிறது. பார்க்கடல் இருக்கு, அந்த பார்க்கடலுக்குள்ள மீன் கிடக்கு. ஆனா அந்த மீன்கள் வந்து இவ்வளவு பால் இருக்கும், அந்த பாலை பருகலாம். அவை பாலை பருகாமல் பழக்கம் காரணமாக புழுப்பூச்சிகளையே பிடித்து உண்ணும். அது மாதிரி அருளையே இடமாக, அந்த பார்க்கடலுக்கு அருளை ஓமையா வச்சுக்கோங்க, அருளையே இடமாக கொண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து அருளை உணர்ந்து அனுபவித்து இன்புறணும். அதை செய்யறதை விட்டுட்டு மாயா காரியமான மயக்கத்தை தரக்கூடிய பிறவி கடல்லையே மீண்டும் மீண்டும் அழுந்தி துன்புறுகின்றன என்று நம்மை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, அணுகுதுணை அறியா ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணரா உயிர். இப்ப நம்ம தெருவில் போயிட்டு இருக்கோம், இப்ப யாரோ ஒருத்தன் வந்து நமக்கு ஒரு வழிப்போக்கனாக வந்து நமக்கு வழியெல்லாம் காட்டுறான். நமக்கு அந்த இடம் தெரியல, அவன் வந்து வழிப்போக்கனாக வந்து வழியை காட்டுகின்றான். எப்படி அந்த வழிப்போக்கன மாதிரி இறைவன் நமக்கு துணையாக நமக்கு உள்ளேயே இருந்து செலுத்துகின்றான். ஆனால் அதை நாம் அறிவதில்லை, எல்லாமே நம்ம சாமர்த்தியத்தினால நடக்குது. இன்னைக்கு ஒரு சிந்தனை கூட நம்ம நினைச்சா, நாம நினைச்சாலாம் பண்ண முடியாது. சுவாமி நினைச்சாதான் நடக்கும். திருவருள் இருந்தா தான் ஒரு சிந்தனையே நமக்கு வரும். அடுத்து, தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. அதாவது நடப்பதுக்கு நம்ம கால் தான் காரணம் சொல்லிட்டு எங்கெங்கயோ நான் பாத யாத்திரையெல்லாம் போனேன், நடந்தே இந்தந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அந்த கால்களை தாங்கி நிற்பதற்கு ஆதாரமாக தரைன்னு ஒன்னு இருக்கணும். அதை மறந்து திரியலாமா? தரை தானே நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உயிர்கள் வந்து தனக்கு ஆதாரமா திருவருள் இருக்குங்கிறதையே மறந்து எல்லாமே எப்படி இப்ப என் காலால நான் நடந்தேன்னு நினைக்கிற மாதிரி எல்லாமே என்னாலதான் நடக்கணும்னு உயிர்கள் நினைந்து கொண்டு இருக்கின்றது. மலைகெடுத்தோர் மண்கெடுத்தோர் பொன் வான் கெடுத்தோர் ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர் தான் அப்படின்ட்டு. இந்த மலை வான் மண்ணு இதையெல்லாம் தேடி காணாதவங்க மாதிரி தனக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய திருவருளை மறந்து அது எங்க இருக்கு எங்க இருக்குன்ட்டு தேடி அலையிறது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடிக்கணும். அவங்க புறத்தை தேடி தோத்து போனாங்க, இவர் அகத்தை தேடி மகிழ்ந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ எங்க தொலைச்சோங்கிறது தெரியாம தன்னையே தொலைச்சிட்டு தனக்குள்ள இருக்க இறையையும் மறந்துட்டு பித்தர்களாய் இருந்து தனக்கு கேட்டை விளைவிப்பது ஆன்மாக்களினுடைய இயல்பு என்று அழகாக அதிலே சொல்லி இருக்கின்றார். வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்து இருளாம் கள்ள தலைவர் கடன். திருவருளை அறியாத உயிர்களோட தன்மை எப்படி இருக்குன்னா, நல்ல நீர் நிறைஞ்சிருந்தோம் அதை பருகுனா நமக்கு வேட்கை தணியும் இல்லையா? அப்படி அதை பருகலைனா நான் வறட்சியா தான் இருக்கும். அதை மாதிரிதான் நாம இப்ப இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி, அதே மாதிரி விடிந்தாச்சுன்னா சூரியன் வருது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் எல்லா பக்கமும் நாலு திசையிலையும் சூரியன் பிரகாசமா இருக்கு. ஆனா நம்ம கண்ணை திறந்திருந்தா தான் அது வெளிச்சமா நமக்கு தெரியும். நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு அது தெரியாது. இப்ப அப்படித்தான் இருக்கிறோம் நாம. பரப்பமைந்து கேண்மின் இது பார்க்கலன் மேல் பூங்கை கரப்பறந்த நாடும் கடன். இதுவும் பார்த்து பார்த்து நமக்காகவே சொன்ன ஒரு பாடல் தான். பால் பாத்திரத்துக்கு மேல அமைஞ்சிருக்க ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பால் இருக்கு, அதுல ஒரு பூனை உட்கார்ந்துருக்கு. இந்த பூனைக்கு தேவை பால், அது அந்த குடத்துல இருக்கு. அதை குடிக்கதை விட்டுட்டு அந்த செவர்ல ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து இங்க இருந்து ஒரு தாவு தாவுது, கால் பட்டு குடத்துல இருக்க பாலும் கொட்டி போயிரும், அங்க போனா கரப்பாம்பூச்சியும் கையில கிடைக்காது. இது மாதிரிதான் நாம என்ன செய்யறோம்னா, திருவருளை அறிய வேண்டும். அப்படி அறியாமல் இருப்பதால் உலக விஷயங்களை, திருவருள் தான் பால் குடம், கரப்பான் தான் உலக விஷயம். அது அழகா குரு வந்து நமக்கு உபதேசம் சொல்லும் போது அதை கேட்கணும், அதை விட்டுட்டு இப்படி ஓடக்கூடாது அப்படிங்கிறத, அத திருவருளை உணர்ந்து உய்யாமல் உலகியல் இன்பத்திலேயே இருக்கிறத இது நமக்கு உணர்த்துது. இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிர்க்கு வீடு மிகை அப்படின்ட்டு. தன்னோட என்னைக்குமே கலந்திருக்கக்கூடிய திருவருளை உணர்ந்து பயன் பெறாட்டா வீடு வேற்றினை நிச்சயமாக அடையவே முடியாது. உள்ளே ஒன்று கலப்பினால் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ திருவருளை சிந்தையில இடையறையாமல் நினைத்து கொண்டு அந்த அருள் வழி ஒழுகினால் வீடு வேறு நிச்சயமாக அடையலாம் என்பதை நமக்கு திருவருட்பயன் மிக அழகாக சொன்னது. அந்த கருத்துக்களை நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை எங்ஙனம் தந்துள்ளார் என்பதை இப்போது நாம் காணலாம்.